நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. இப்ப மழை மற்றும் குளிர்காலங்கள்ல மனிதர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா நம்ம வாய்விட்டு சொல்லிடுவோம், நமக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குது அப்படின்ட்டு இல்லைங்களா. அதே மாதிரி கால்நடைகளுக்கும் முறையான பராமரிப்பு இல்லைன்னா நோய் தாக்கம் இருக்கு, பாதிப்புகள் இருக்குது. இப்ப அதை பத்தி விரிவா பேசுறதுக்காக, அதாவது மழை மற்றும் குளிர்காலங்களில் கறவை மாடுகள் பராமரிப்பு இதை பற்றி விரிவா பேசுறதுக்காக, கோவை சரவணம்பட்டி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ அருள்ஜோதி அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட இந்த கேள்விகளுக்கான பதில் இருக்குது, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம்
டாக்டர். மழைக்காலங்கள்ல மழைன்னு வந்தாலே குளிர் வந்துடும், இந்த சமயத்துல கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன?
பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மழைக்காலம் மற்றும் குளிர்காலத்துல தான் கறவை மாடுகளோட குறிப்பா அதோட கன்று குட்டிகளில் வந்து இறப்பு வந்து அதிகமாக இருக்கும். பொதுவாக குளிர்காலத்தில் கன்றுகளோட உடல் வெப்பநிலை வந்து மாட்டோட உடல் வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கும். ஆனால் கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா கன்றுகளோட உடல் வெப்பநிலை சாதாரண வெப்பநிலையோட சற்று குறைவாகவும் குளிர்காலத்தில் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். இது வந்து இயல்பாக இருக்கக்கூடியது. இந்த குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கன்று குட்டிகள் இந்த கடும் குளிராக இருக்கிற டைமில் இந்த குளிரை எதிர்கொள்ள முடியாமல் இறந்து போகிற நேரிடும். இது வந்து ஒரு 1 முதல் 3 மாத வயது இருக்கக்கூடிய கன்றுகளில் தான் மிக அதிகமாக இருக்கும். குளிர்காலத்தில் நுண்ணுயிரிகள் மற்றும் நச்சுயிரிகள் ஓரண ஒட்டுண்ணிகளோட நோய் தொற்றும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொசு போன்ற புற ஒட்டுண்ணிகளும் குளிர்காலத்தில் அதிகமாக இனப்பெருக்கம் செய்கிறன. இதனால் குளிரால் பாதிப்படைஞ்ச கன்று குட்டிகளில் உடல் நடுக்கம், சோர்வாக இருக்கிறது, காய்ச்சல், இருமல், ரோமம் சிலிக்கிறது, மூக்கில் சளி கொட்டுறது, நிமோனியா, அப்புறம் உடல் வந்து ரொம்ப மெலிஞ்சு போகிறது, கன்று குட்டிகள் பாலை குடிக்காமல் இருக்கிறது, அதோட வயிறு பார்த்திங்கன்னா ஒரு பானையை அல்லது சட்டியை கவுத்துன மாதிரி உப்புன மாதிரி வயிறு இருக்கிறது, மற்றும் ரத்த கழிச்சல் போன்ற அறிகுறிகள்லாம் மழை மற்றும் குளிரில் பாதிக்கப்பட்ட கன்று குட்டிகளில் இருக்கும்.
இப்போ கறவை மாடுகள் கொட்டகையோட பராமரிப்பு முறை அதையும் சொல்லுங்களேன்.
கொட்டகை பார்த்திங்கன்னா எப்போவுமே மழை காலத்தில் வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், அதில் தண்ணி தேங்காமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கொட்டகையோட தரை வந்து எப்பவுமே உலர்வாக இருக்கணும், அப்போ தான் வந்து அதில் கிருமி தாக்கம் இல்லாமல் இருக்கும். கொட்டகையோட தரை உலர்வாக இல்லாமல் ஈரமாக இருந்ததுன்னா கொட்டகையில் இருக்கக்கூடிய மாடு மற்றும் கன்று குட்டிகளோட கால் குழம்பு வந்து பாதிக்கப்பட்டுரும். இதனால் பார்த்தீங்கன்னா கால் குழம்பு பாதிக்கப்பட்டு குழம்பு புண் நோய் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை உண்டாகும். குழம்பு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த குழம்புல வந்து சேற்று புண்ணு நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் இல்லை, அந்த மாதிரி கால் குழம்புல வந்து புண் உண்டாகி அந்த புண்ணில் வந்து ஈயெல்லாம் வைக்கிறது மூலமாக ஈக்கள் முட்டை போட்டு அதில் புண் வந்து ரொம்ப பெருசாயிரும். முட்டையிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த ஈக்களோட புழுக்கள் வந்து அந்த புண்ணை வந்து பெருசு பண்ணி புண் ரொம்ப ஆழமாகி கடைசியில் கால் வந்து பார்த்திங்கன்னா கன்று குட்டிகளுக்கும் சரி கறவை மாடுகளுக்கும் கால் நடக்க முடியாத அளவுக்கு அந்த புண் பெருசாயிரும். ஸோ அதனால் எப்போவுமே கொட்டகை வந்து எப்போவும் உலர்வாக ஈரமில்லாமல் வச்சுக்கிறது தான் நல்லது. இது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் கன்று குட்டிகளுக்கு வந்து குளிர்னால் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக சாக்குப்பை இல்லைன்னா தார்பாலின் ஷீட்டு கோணிப்பை இந்த மாதிரி இதை நம்ம கொட்டகையை குளிர் வந்து உள்ளே இறங்காமல் தடுக்கிறதுக்காக அதையெல்லாம் நம்ம கொட்டகையை சுற்றி நம்ம கட்டி வைக்கலாம். இது மூலமாக குளிரிலிருந்து நம்ம கன்று குட்டிகளை நம்ம குளிரில் பாதிக்கப்படாமல் நம்ம தடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் கொட்டகையை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் தண்ணி தேங்கி நிற்காமல் நம்ம பார்த்துக்கணும். இதுக்காக நம்ம தண்ணியை வந்து அகற்றிடணும் அல்லது மண் அந்த மாதிரி ஏதாவது போட்டு அந்த தண்ணியை வந்து எடுத்துடணும். ஸோ அப்போ தான் வந்து கொட்டகையை சுற்றி தண்ணி தேங்கி இருந்தாலே எப்போவுமே அதில் கொசுக்கள் முட்டையிட்டு கொசுக்களோட உற்பத்தி அதிகமாகி கொசுக்கள்னால கன்றுகள் மற்றும் கறவை மாடுகளுக்கு பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் கொட்டகையை வந்து எப்போவுமே நம்ம சுத்தமாக பராமரிச்சுக்கணும்.
மழை மற்றும் குளிர்காலங்களில் தீவன முறைகள் கறவை மாடுகளுக்கு அளிக்கப்படக்கூடிய தீவன முறைகள் பற்றி சொல்லுங்களேன்.
குளிர்காலத்தில் மழை காலத்தில் பொதுவாகவே தீவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தை வந்து எப்போவுமே ஈரம் இல்லாமல் உலர்வாக வச்சுக்கணும். இப்போ ஈரம் ஏதாவது பட்டுது அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் வந்து பூஞ்ச காளான் அஃப்ளோடாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நஞ்சு உருவாயிரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு இந்த மழைக்காலங்களில் இந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு இந்த மாதிரி புண்ணாக்கு வகைகளை கொடுக்குறப்ப ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். புண்ணாக்கு வகைகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக பூஞ்சக்காலாம் உருவாயிரும். மாடு பார்த்தீங்கன்னா பூஞ்சக்காலாம் பாதித்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு கொடுக்குறப்ப அதோட உடல் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து அது கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் அந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு பாதிக்கப்பட்ட புண்ணாக்கு கொடுக்குறப்பவும் நல்லா நமக்கு தெரியும். அதோட உடல் எடை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும், மாடு மெலிஞ்சிட்டே வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இந்த பூஞ்சக்காலாம் பாதிக்கப்பட்ட நச்சு உள்ள அந்த புண்ணாக்க கொடுக்குறப்ப மாட்டோட பால் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் அந்த பூஞ்சக்காலாம் நச்சு கொடுக்குற பாதிக்கப்பட்ட புண்ணாக்க கொடுக்குறப்பவும் பாலோட உற்பத்தி அளவு ரொம்ப குறைஞ்சிட்டே வரும். இது மட்டும் இல்லாமல் சினைமாடுகளில் இந்த பூஞ்சக்காலாம் நச்சு பாதிக்கப்பட்ட தீவனங்களை கொடுக்குறப்ப சினைமாடுகளில் கன்று வீச்சு நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதோட பூஞ்சக்காலாம் மாதிரி பாதிக்கப்பட்ட தீவனங்களை கொடுக்குறப்ப மாடுகள் வந்து இறக்கவும் நேரின வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எப்போவுமே மழைக்காலங்களில் கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்களில் எப்பவும் பூஞ்சக்காலாம் நச்சு இல்லாத மாதிரி நீங்கள் கொடுக்கணும்.
இந்த சமயத்தில் கறவை மாடுகளை தாக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன, என்னென்ன தடுப்பூசிகள் போடணும், தடுக்கும் முறைகள் பற்றி சொல்லுங்களேன்.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் தான் வந்து மாடுகளை கன்றுக்குட்டிகளை நிறைய விதமான நோய்கள் தாக்குகின்றன. இந்த நோய்கள் பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் மாடுகளில் சப்பை நோய், தொண்டையடைப்பான் நோய், கோமாரி நோய் அப்படிங்கிற நோய்கள்லாம் தாக்குது. இப்போ இந்த மாடுகளில் பார்த்தீங்கன்னா சப்பை நோய் அப்படிங்கிறது ஒரு நுண்ணுயிரினால் பரவக்கூடிய நோய், கிளாஸ்ட்ரிடியம் சவாய் அப்படின்னு சொல்லி இந்த நுண்ணுயிரியை நம்ம சொல்கிறோம். இது வந்து ஒரு தொற்று நோய். இந்த நோய் பார்த்தீங்கன்னா இள வயது காளைகளையும் கிடாரிகளையும் தான் அதிகமாக பாதிக்கும். இந்த நோய் பாதிச்சதுன்னா மாடுகளில் சதைப்பிடிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய கழுத்து பகுதி அல்லது முன்னோடி காலில் இருக்கக்கூடிய அந்த சப்பைன்னு சொல்லக்கூடிய முன்கால் தொடைப்பகுதியில் ஒரு வீக்கம் மாதிரி ஆயிரும். அந்த வீக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். மாட்டோட அந்த வீக்கத்தை வந்து நம்ம மாடு தொடரத்துக்கே விடாது, அந்தளவுக்கு அது வலியாக இருக்கும். அந்த வீக்கத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நோய்க்கிருமி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நோய்க்கிருமி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீக்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தசை பகுதியை சிறிது சிறிதாக அழிச்சு தசை செல்களை அழிச்சிரும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீக்கத்துக்குள்ளே ஒரு வெற்றிடம் மாதிரி உருவாயிரும். அதனால் அந்த வீக்கத்தை நம்ம அழுத்தி பார்த்தோம்னாலே ஒரு நர நர அப்படிங்கிற ஒரு சவுண்டு மாதிரி வரும். இந்த மாதிரி இருந்து அந்த மாடு வந்து அந்த கால் பகுதியே பாதிக்கப்பட்டு நடக்கிறதுக்கு முடியாமல் போய் ஒரு 10 நாட்களில் மாடுகள் இறந்தும் போயிடும். இதனால தான் இதை வந்து நம்ம சப்பை நோய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நோய் தாக்கின மாடுகளோட சப்பைன்னு சொல்லக்கூடிய அந்த தொடைப்பகுதி பாதிக்கப்பட்டு மாடுகள் இறந்து போயிடுறதுனால இந்த நோய்க்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். மழை காலங்களில் தான் இந்த நோய் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நோயை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தொண்டை அடைப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வந்து பாஸ்டுரல்லா அப்படிங்கிற ஒரு கிருமி நுண்ணுயிரினால் வரக்கூடிய ஒரு வியாதி. இந்த நோய் பாதித்த மாடுகள் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படும். சில சமயங்கள் மூச்சு திணறல் கூட இருக்கும். ஏன்னா இந்த நோயினால் நுரையீரல் பகுதியெல்லாம் பாதிக்கப்படுறதுனால மூச்சு விட ரொம்ப சிரமப்படும். தொண்டையடைப்பான் நோய் பாதிக்கப்பட்ட மாடுகள் வந்து அதோட தலைப்பகுதி, கழுத்து, மார்பு பகுதியெல்லாம் வந்து ரொம்ப வீக்கமாக இருக்கும். மாடுகளில் காய்ச்சலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 5-7 நாளைக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த தொண்டையடைப்பான் வியாதி பார்த்தீங்கன்னா இள வயது மாடுகளை தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கும். அதுலேயும் குறிப்பாக ரொம்ப மழையில் குளிரில் நடுங்கிற மாடுகளை தான் வந்து இந்த நோய் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிலும் மழை காலங்களில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாடுகளை நம்ம லாரியில் ஒரு விற்பனைக்கோ இதுக்காகவாது எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரியான மாடுகள் ரொம்ப அயற்சிக்கு உள்ளாகி இருக்கிற மாடுகளில் இந்த தொண்டையடைப்பான் நோய் ரொம்ப வேகமாக பரவிடுது. இந்த நோய் இந்த வராமல் தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொண்டையடைப்பான் வியாதிக்கும் நம்ம தடுப்பூசிகளை போடணும். இந்த தடுப்பூசியை கன்று குட்டிகளுக்கு 6 மாத வயதில் முதல் தடுப்பூசி போடணும். அதன் பிறகு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையும் மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தடுப்பூசிகளை நம்ம கால்நடைகளுக்கு அளிக்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த மழைக்காலங்களில் கோமாரி நோயும் மாடுகளை பாதிக்கும். குறிப்பாக அக்டோபர் நவம்பர் மாதங்கள்லையும் இந்த நோய் வந்து மாடுகளை தாக்கும். கோமாரி நோய் வந்து மாடு வச்சிருக்கவங்க அனைவருமே வந்து அறிஞ்சிருப்பாங்க. இந்த கோமாரி நோய் பாதித்த மாடுகளில் வாயில் வந்து சின்ன சின்ன நீர் கொப்பளம் மாதிரி அதிகமாக இருக்கும். வாயோட உள்பகுதியில் கடவாய்ப்பகுதி வரைக்கும் அந்த கொப்புளங்கள், நீர்கோர்த்த கொப்புளங்கள் இருக்கும். இந்த கொப்புளங்கள் வந்து கால் குழம்பு பகுதியில், அதாவது கால் குழம்பும் தோலும் சேர்ற இடத்துல அந்த கொப்புளங்கள் அதிகமாக இருக்கும். இந்த கொப்புளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாட்களில் உடஞ்சி அந்த தண்ணீர் எல்லாம் வெளியே வந்து அந்த கொப்புளங்கள்லாம் உடஞ்சி ரணம் ஆயிரும். இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடு வந்து தீவனம் அதனால எடுக்க முடியாது. கால் குழம்பும் பாதிக்கப்படுறதுனால மாடுகள் காலை எட்டி வைக்கிறதுக்கே ரொம்ப அஞ்சிக்கிட்டு இருக்கும். கால் குழம்பும் இந்த பாதிக்கப்பட்டு சில சமயம் புண் ரொம்ப அதிகமாக இருக்கிற டைமில் கால் குழம்பு கலண்டு கூட விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி அறிகுறியோட காய்ச்சலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். கன்றுகின்ற மாடுகள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த மாடில் பால் குடிக்கக்கூடிய கன்று குட்டிகளும் இறந்து போயிடும் இந்த நோய் கோமாரி நோய் தாக்கத்தினால. அதனால் கோமாரி நோய்க்கும் வந்து நீங்கள் இந்த நோயை தடுக்கிறதுக்கு தடுப்பூசியை வருஷத்துக்கு 2 முறை கட்டாயம் நீங்கள் போடணும். அப்போ தான் வந்து இந்த கோமாரி நோய் வராமல் நம்ம தடுக்க முடியும். குறிப்பாக கன்று குட்டிகளுக்கு 8 வார வயதில் முதல் தடுப்பூசியும், 12 வார வயதில் 2வது தடுப்பூசியும், 16வது வார வயதில் 3வது தடுப்பூசியும் கன்று குட்டிகளுக்கு ஆரம்பத்திலேயே கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த கோமாரி நோய் கன்று குட்டிகளையும் தாக்காமல் பார்த்துக்கலாம். அதன் பிறகு 1 வருடத்துக்கும் 2 முறைகள் இந்த கோமாரி நோய்க்கு உண்டான தடுப்பூசிகளை கொடுக்கறது மூலமாக நம்ம இந்த கோமாரி நோயையும் வராமல் தடுக்கலாம். இந்த கோமாரி நோய் பாதிக்கப்பட்ட கொட்டகைகளை நம்ம ப்ளீச்சிங் பவுடர், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போன்ற கிருமிநாசினிகளை கொண்டு கொட்டகையை நல்லா சுத்தமாக கழுவி நம்ம வைக்கணும். அப்போ தான் மேற்கொண்டு அந்த கிருமிகள் கொட்டகைகளை இருக்காமல் நம்ம தடுக்க முடியும். ஏன்னா இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மாட்டிலிருந்து தண்ணி, தீவனம், அங்கே வேலை பண்ணுற வேலையாட்கள் மூலமாக கூட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவும். ஸோ அதனால் நோய் வந்த மாடுகளை குறிப்பாக வேறொரு இடத்துக்கு மாற்றி நல்லா ஆரோக்கியமான மாடுகளோட கலக்காமல் நம்ம பார்த்துக்கணும். முதல்ல நோய் வந்த மாடுகளுக்கு தண்ணி தீவனம் எல்லாம் தனியாக தான் கொடுக்கணும். நல்ல ஆரோக்கியமான மாடுகளை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்து நோய் வந்த மாடுகளுக்கு தண்ணீர் தீவனம் கொடுக்கணும். அதே மாதிரி நோய் வந்த மாடுகள் இருக்கக்கூடிய பண்ணைகளுக்குள்ளே இருக்கும் வேலை செய்யக்கூடிய ஆட்களை நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பண்ணைகளுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது. இந்த முறைகளையெல்லாம் பின்பற்றினீங்கன்னா இந்த நோயெல்லாம் வராமல் நம்ம தடுக்கலாம்.
இப்போ நோய் தொற்று ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத பண்ணையாளர்கள் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சிகிச்சை முறையும் எளிது தான். இந்த நோய் தொற்று ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ஆரம்ப அறிகுறிகள் இருக்குது?
நோய் தொற்று அப்படிங்கிறது ஏற்பட்டாலே மாடுகள் வந்து உடல் இளைக்கும், காய்ச்சல் இருக்கும், அதோட மூக்கு பகுதி பார்த்தீங்கன்னா வறண்டு இருக்கும், தீவனம் எடுக்காது, தண்ணீர் சரியாக இருந்து எடுக்காது, இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருக்கும். சில நோய்கள்னால வயிற்றுப்போக்கும் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் மாடுகள் வந்து பசும்புல்லாம் வந்து அதிகமாக புதுதாக முளைத்த பசும்புல்களை எல்லாம் மேயிறப்ப அதில் வந்து பார்த்தீங்கன்னா உருளை புழுக்களால் பாதிப்பு இதனால் ஏற்படும். இந்த உருளை புழுக்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து வயிற்றுப்போக்கோடு காணப்படும். இது மட்டும் இல்லாமல் இந்த உருண்டை புழுக்கள் வந்து மாடுகளோட குடல் பகுதியை கடித்து அந்த இரத்தத்தை உறிஞ்சிறதுனால மாடுகளில் இரத்த சோகை இருக்கும். அதனால் இதை தடுக்கணும் அப்படின்னா மாடுகளுக்கு மழை காலத்துக்கு முன்னாடியே, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கன்று குட்டிகளுக்கு குடற்புழு நீக்க மருந்தை கட்டாயம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் இந்த குடற்புழு பாதிப்பு இல்லாமல் நம்ம தடுக்க முடியும்.
இப்போ டாக்டர், தடுப்பூசியை கொடுக்கும்போது என்னென்ன வழிமுறைகளை வந்து பண்ணையாளர்கள் கடைபிடிக்கணும்?
குறிப்பாக பார்த்தீங்கன்னா தடுப்பூசியை வந்து காலை அல்லது மாலை வேளைகளில் தான் கொடுக்கறது நல்லது. தடுப்பூசி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக கால்நடைகளில் எந்த ஒரு அயற்சியும் இல்லாமல் இருக்கணும். அதிகம் வெப்பமாகவும் இல்லை மழையாகவும் இருக்கிற டைமில் தடுப்பூசி நம்ம கொடுக்கக்கூடாது. தடுப்பூசி கொடுக்குறப்ப அந்த தடுப்பூசி குளிர்சாதன பெட்டியில் சரியான வெப்பநிலையில் பராமரிக்கப்பட்டு வந்திருக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கால்நடைகளுக்கு தடுப்பூசி கொடுக்குற வரைக்கும் அந்த தடுப்பூசியானது குறிப்பிட்ட வெப்பநிலையில் தான் கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசியோட காலாவதி தேதி, அதை கொடுக்கக்கூடிய செலுத்து வர முறைகளையும் நம்ம சரியாக பின்பற்றணும். குடற்புழு நீக்கம் செஞ்ச பிறகு 3-4 வாரம் கழித்து இந்த தடுப்பூசியை கொடுத்தோம்னா அதோட எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும். தடுப்பூசி போட்டதுக்கப்புறமா ஒத்தடம் கொடுக்கறத கண்டிப்பாக தவிர்க்கணும். அதோட தடுப்பூசி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வார காலத்துக்கு அந்த கால்நடைகளில் அயற்சி ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கணும். அனைத்து கால்நடைகளுக்கும் இந்த தடுப்பூசியை முறையான டைமில் நம்ம அளிக்கிறது மூலமாக அதனால் வர இந்த கால்நடைகளில் ஏற்படக்கூடிய தொற்று நோயை நம்ம பரவாமல் தடுக்க முடியும். அனைத்து கால்நடைகளுக்குமே 6 மாதத்துக்குள்ள அதற்குண்டான கொடுக்கக்கூடிய தடுப்பூசிகளை கட்டாயமாக மழைக்காலத்துக்கு முன்னாடியே போட்டுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம்.
சரிங்க டாக்டர், இப்போ மழைக்கால நோய் தடுப்பு முறைகள் பொதுவாக பண்ணையாளர்கள் என்னென்ன கடைபிடிக்கணும்?
பொதுவாக மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா மாடுகளோட தொழுவும் அதோட சுற்றுப்புறத்தில் தண்ணீர் கழிவு எல்லாம் தேங்கிறதுனால அதில் வந்து கொசுக்கள் வந்து அதிகமாக இனப்பெருக்கம் பண்ணி கொசுக்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் நிறைய ஒட்டுண்ணி நோய்கள் வந்து கால்நடைகளை பாதிக்கும். இதை தடுக்கிறதுக்கு மழைக்காலத்துக்கு முன்னாடியே கால்நடை பண்ணையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தொழுவங்களை எல்லாம் சரி பண்ணிக்கணும். அங்கே தண்ணி தேங்காமல் நம்ம பார்த்துக்கணும். அந்த வடிகாலில் எந்த ஒரு அடைப்பும் இல்லாமல் பார்த்துக்கணும். வடிகாலோட அவுட்லெட் வந்து அந்த கறவை மாட்டு பண்ணையிலிருந்து சற்று தூரம் வெளியில் போய் அது வந்து சேர்ற மாதிரி பார்த்துக்கணும். குறிப்பாக இங்கே வந்து மாடுகள் அந்த கறவை மாட்டு பண்ணைக்கும் பக்கத்திலேயே வந்து எருக்குழியை கட்டாயம் அமைக்கக்கூடாது. மாடுகள் இருக்கக்கூடிய இடத்துலருந்து 200-300 மீட்டர் தூரத்துக்கு மேலே தான் வந்து எருக்குழியை அமைக்கணும். இது மட்டும் இல்லாமல் மழை தண்ணி வந்து தொழுவத்துக்கு பக்கத்தில் சேராமல் பார்த்துக்கணும். சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதர்களையெல்லாம் அகற்றி கொசு மற்றும் அந்த மாடுகள் இருக்கக்கூடிய உண்ணிகள்லாம் வந்து அந்த மாதிரி புதர்கள்லையும் போய் அதோட இனப்பெருக்கம் பண்ணும். அதனால் வந்து நீங்கள் அந்த உண்ணிகளையும் கொசுகளையும் வந்து அந்த புதரில் இருக்காமல் இருக்கிறதுக்காக புதர்களை அழிச்சிடணும். குறிப்பாக மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இடி மின்னல் மின்சாரம் இதனாலையெல்லாம் வந்து எதிர்பாராத விதமாக விபத்துக்கள் மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கறவை மாடுகள் இருக்கக்கூடிய தொழுவத்தில் மின்சார கம்பங்கள்லையும் சரி மின்சார சாதனங்கள்லையும் மின்கசிவு இல்லாமல் பார்த்துக்கணும். குறிப்பாக மின் கம்பங்களில் மாடுகளை கட்டக்கூடாது. மின்கம்பங்கள் வந்து பண்ணைக்கு அருகில் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாமல் தொழுவங்களில் ஒரே நேரத்தில் அதிக அளவுக்கு அதிகமான மாடுகளையும் கட்டக்கூடாது. குறிப்பாக சின மாடுகளை கட்டக்கூடாது. ஏன்னா மழை காலங்களில் இந்த மாதிரி இடி மின்னல் காரணமாக மாடுகள் ஒன்றோடு ஒன்று நெரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா சின மாடுகளில் காயம் பட்டுறது இல்லை கரிச்சி தேவை ஏற்படுறது இல்லை கீழே விழுந்து எலும்பு முறிவு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் எப்போவுமே ஒரே அதிகமான மாடுகளை சிறிய இடங்களில் நம்ம கட்டக்கூடாது. மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக மாடுகளை வந்து பண்ணைக்கு வேறு இடங்கள்லேருந்து நம்ம வாங்கி வரக்கூடாது. ஏன்னா வந்து மழை காலத்தில் தான் வந்து நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மழை காலங்களில் மாடுகளை கண்டிப்பாக நம்ம வாங்கக்கூடாது. அதே மாதிரி தொற்று நோய்களுக்கும் வருடம் ஒரு முறை மழை காலத்துக்கு முன்னாடி நம்ம தடுப்பூசியை போட்டுக்கணும். மழை காலத்தில் வந்து மாடுகளுக்கு குடிக்கக்கூடிய கலப்பு தீவனமும் ஈரம் இல்லாமல் உலர்வாக இருக்கணும். மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைக்கோலும் வந்து மழையில் நனைஞ்சதுன்னா மக்கி போய் ஈரமாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பூஞ்சை காலம் வளர்ச்சி அடைஞ்சு அதனால் மாடுகளில் செரிமானத்தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சி போய் வயிற்றுப்போக்கும் ஏற்படும். இதனால் மாடுகளுக்கும் ஈரமான வைக்கோலையும் கொடுக்கக்கூடாது. ஈரத்தில் மக்கி போன எந்த ஒரு தீவனத்தையும் நீங்கள் மாடுகளுக்கு கொடுக்கக்கூடாது. மழை காலத்தில் இந்த பசும்புள்ள போடுறப்பையும் அழுகி போன கெட்டு போன பசுந்தீவனங்களில் நிறைய பிரச்சனைகள் இதனால் கொடுக்குறப்ப மாடுகளுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாயிரும். அதே மாதிரி குடற்புழுக்களையும் தடுக்கிறதுக்கு மழைக்காலத்துக்கு முன்னாடியே குடற்புழு நீக்க மருந்துகளையும் கொடுக்கணும். மழைக்காலத்தில் அதோட சுற்றுப்புறத்தில் தண்ணீர் கழிவுகளும் தேங்காமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரியான நடவடிக்கைகளையெல்லாம் வந்து மழைக்காலத்தில் கண்டிப்பாக கடைபிடிக்கணும்.
கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் டாக்டர்.
வணக்கம்.
இதுவரைக்கும் கோவை சரவணம்பட்டி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ அருள்ஜோதி அவர்கள் சொன்ன ஆலோசனைகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றினா மழை மற்றும் குளிர்காலங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து கறவை மாடுகளை காப்பாற்றலாம். நண்பர்களே, விவசாயி சமுதாய வானொலி உங்களுக்கான வானொலி.
நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொலைபேசி எண்
243-1055
243-1055. மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. நேயர்களே,
TNAU அக்ரிடெக் போர்ட்டலில் நமது நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம்.
இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்க.
மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.